விசிடி நம்பர் 35,
விசிடி நம்பர் 35.
ஓம் சாந்தி.
இன்று 5 ஜூலை 1975
காலை வகுப்பு. பாட்டு போடப்பட்டது குருடர்களுக்கு வழிகாட்டு. எந்த கண்ணின் விஷயமாக இருக்கும்? ஸ்தூல கண்ணின் கண்களின் விஷயமா என்ன? ஸ்தூல கண்கள் பலருக்கு இருப்பதில்லை, ஆனால் அவர்களின் மனக்கண் மிகவும் கூர்மையானதாக இருக்கும். உலகில் ஹிந்தி மொழியின் மிகப்பெரிய கவிஞர் என சூரதாசர் கூறப்படுகிறார். அவரின் வெளிப்புற கண்கள் இல்லை. ஆனால் சூரியனுக்கு சமமாக அனைவரிலும் சிறந்தவர் எனப்படும் ஹிந்தி மொழியின் கவிஞர் சூரதாசரின் மனக்கண் மிகவும் கூர்மையானதாக இருந்தது. மிகப்பெரிய தர்ம நூல் எனப்படவில்லை, ஆனால் மிகப்பெரிய கவிதை புத்தகத்தை அவர் எழுதினார். அது சூர் சாகர் எனப்படுகிறது. குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே என பக்தர்கள் பாடினார்கள். எந்த பக்தர்கள் பாடினார்களோ அவர்களின் வெளிக்கண்கள் இருந்தன. ஆனால் மூன்றாவது கண் அது இல்லை. மூன்றாம் கண்ணை அடைய இந்த பாடலில் பிரார்த்தனை செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டேதான் இருக்கின்றனர், ஆனால் பாவம் அவர்களுக்கு கண்கள் கிடைப்பதே இல்லை. அந்த கண்கள் புது உலகின் வழியை பார்க்கக்கூடியது. பரமாத்ம வீட்டின் வழியை பார்க்கக்கூடியது. தனது அநேக ஜென்மத்தின் பங்கினை பார்க்கக்கூடியது. ஏனெனில் அவர்கள் பாட்டு பாடுகிறார்கள் காதில் கேட்க இனிமையான இசைக்காக மட்டுமே பாடுகின்றனர்.
பக்தி மார்க்கத்தில்
பக்தி மார்க்கத்தில் பகட்டுத்தனம் மட்டுமே நடக்கிறது. உள்ளார்ந்த ஈடுபாடு இருப்பதில்லை. நமக்கு அந்த கண்கள் கிடைக்கட்டும், அந்த கண்களால் நாம் பிரபுவை தரிசிக்கலாம் என்பது இல்லை. இந்த ஸ்தூல கண்களாலோ ஆத்மாவும் தென்படுவதில்லை, பரமாத்ம தந்தையும் தென்படுவதில்லை. பரமாத்ம தந்தை நிராகாரி எனப்படுகிறார்.
நிரஞ்சன்
நிராகாரி பரம்பிரம்மம் எனப்படுகிறார். அவரை இந்த ஸ்தூல கண்களால் பார்ப்பது என்ற பேச்சே இல்லை.
तीसरा नेत्र यही जानो से ही देव जनाई वो भगवान से ना करके तीसरा नेत्र देता है.
பக்தர்கள் மூன்றாம் கண்ணை வேண்டுகிறார்கள். அந்த பகவான் சுயம் வந்து அந்த மூன்றாம் கண்ணை தருகிறார். எவருக்கு மூன்றாம் கண் உள்ளதோ அவர் மூன்றாம் கண்ணை கொடுப்பாரா, அல்லது எவருக்கு இல்லையோ அவர் கொடுப்பாரா? எவனிடம் லட்சம் கோடி பணம் இருக்குமோ அவன் மற்றவனுக்கு ஏதாவது கொடுப்பான். சுயம் தெருவில் இருப்பவன் எனில் அவன் எப்படி கொடுப்பான்? பாரத பண்பாட்டில் யாருக்கு மூன்றாம் கண் காட்டப்பட்டுள்ளது? அந்த பிரபு யார்? அவருக்காக பக்தன் பாடியுள்ளான், ஹே பிரபு குருடர்களுக்கு வழிகாட்டு என்ற பாடலை பாடியுள்ளான். அந்த மூன்றாம் கண்ணை உடையவர் யார்? ஏதாவது தேவதையா? சிறப்பான தேவதையின் பெயர் பாடப்பட்டுள்ளதா இல்லையா? யார்? சங்கருக்காக கூறப்படுகிறது, ஆனால் சங்கரை பகவான் என கூற முடியாது. ஏனெனில் சங்கர்தான் பகவான் எனில் அவர் எவரை தியானித்து அமருகிறார்? யாரை தியானிக்கிறார்?
தேவ தேவ மகாதேவ கஹாஜாத்த ஹை
தேவதேவ மகாதேவர் எனப்படுகிறார். தேவதைகளில் மிகப்பெரிய தேவதைதான், ஆனால் பகவான் அல்ல. பகவான் யார்? சிவசங்கரை இணைத்து ஒன்று சேர்த்து விட்டனர். சிவனின் பெயர் முதலில், சங்கரின் பெயர் பின்னால். சங்கரும் அந்த பிரபுவை நினைவு செய்கிறார். அவரின் பெயர் சிவனாகும். அந்த சிவ கண் மூன்றாம் கண் எனப்படுகிறாரோ அவர் சங்கரின் புருவ மத்தியில் வந்து பிரவேசிக்கிறார். அதாவது சிவன் வேறு மற்றும் சங்கரின் ஆத்மா வேறு. சிவனின் ஆத்மா நிராகார பரம்பிரம்ம பரமேஸ்வர் எனப்படுகிறார். அவர் எப்போது சங்கரில் பிரவேசிக்கிறாரோ அப்போது சங்கரின் ஆத்மாவும் அவரின் தியானத்தில் மூழ்கிவிடுகிறார். அந்த ஆத்மாவும் சிவனை நினைவு செய்கிறது.
और शंकर की मूर्ति बनाई जाती है. शिवलिंग कहा जाता है, शंकर लिंग नहीं कहा जाता.
எனவே சிவனுக்கு லிங்கமும் சங்கருக்கு மூர்த்தியும் அதாவது சிலையும் உருவாக்கப்படுகிறது. சிவலிங்கம் எனப்படுகிறது, சங்கரலிங்கம் எனப்படுவதில்லை. சிவலிங்கத்திற்கு கை கால் மூக்கு கண் காது காட்டப்படுவதில்லை. இதன் பொருள் அது நிராகாரிக்கு எடுத்துக்காட்டாகும். இதற்காக பாரத சாஸ்திரத்தில் பாடப்பட்டுள்ளது. கண்ணில்லாத போதிலும் காண்கிறார், காதில்லை இருப்பினும் கேட்கிறார், வாயற்ற போதிலும் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? அந்த கவிஞர்கள் கவிதையை கூறிவிட்டு போய்விட்டனர். இருந்தாலும் அந்த கவிஞர்கள் அந்த கவிதையின் மர்மத்தை தெரிந்திருந்தனர். பிற்காலத்தில் அந்த கவிஞர்களின் கவிதைக்கு விளக்கம் தர வந்தவர்கள் அந்த கவிதைக்கு மனம் போனபடி விளக்கம் தந்துவிட்டார்கள். பாடுகிறார்கள். அவருக்கு கையில்லை, காதில்லை, காலில்லை, இருப்பினும் அவர் அனைத்து காரியமும் செய்கிறார். எப்படி செய்கிறார்? அரே, அவரோ பகவான், எல்லாமும் செய்ய முடியும். இறந்த ஈயையும் உயிர் பிழைக்க வைக்க முடியும். அரே பகவான் எனில் இயற்கை நியமத்தை உடைப்பாரா
என்ன?
இயற்கையும் அவரால் படைக்கப்பட்டதுதானே, தான் படைத்த படைப்பின் நியமங்களை உடைப்பதற்காக வந்துள்ளாரா
என்ன?
பகவான் ஒருபோதும் இயற்கையின் நியமத்தை உடைப்பதில்லை. பகவான் எப்போது இந்த சிருஷ்டியில் வருகிறாரோ அவர் நிராகாரி, காரியம் செய்யாதவர், சுகபோகத்தை அனுபவிக்காதவர். அவர் பிறப்பு இறப்பு சக்கரத்திற்கு அப்பாற்பட்டவர். ஆத்மாக்களாகிய நம்மை போன்று கர்ப்பத்தால் பிறப்பதில்லை. அவர் எப்போது இந்த சிருஷ்டியில் வருகிறாரோ கீதையில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டுள்ளது, பிரவேஷ்டம், நான் பிரவேசம் செய்ய தகுதியானவன் என்று. எப்படி பூத பிரேத ஆத்மாக்கள் எவருள்ளாவது பிரவேசிக்கிறதல்லவா, அதுபோல
मनुष्य आत्माएं होते हुए भी दूसरों में प्रवेश करती हैं, तो क्या परमात्मा प्रवेश नहीं कर सकता?
அவை மனித ஆத்மாக்களான போதிலும் பிறரின் பிரவேசிக்க முடியுமெனில் பரமாத்மா பிரவேசிக்க முடியாத என்ன?
பரமாத்மா சூக்ஷ்ம சரீரதாரியோ சே பி ஜாஸ்தி சூக்ஷ்ம.
பரமாத்மாவோ அந்த சூக்ஷ்ம சரீரதாரி ஆத்மாக்களை காட்டிலும் அதிக சூக்ஷ்மமானவர்.
ஓ பரம் பிரம்ம பரமேஸ்வர் பரமாத்மா சேவ சுப்ரீம் சோல் जब इस सृष्टि पर आता है तो इस सृष्टि के रंगमंच का जो हीरो पाठधारी है कौन होगा? हीरो पाठधारी
அந்த பரம்பிரம்ம பரமேஸ்வர் பரமாத்மா சிவன் சுப்ரீம் சோல் எப்போது இந்த சிருஷ்டியில் வருகிறாரோ அப்போது இந்த சிருஷ்டி ரூப நாடக மேடையின் நாயகன் பங்கு வகிப்பவர். யார் அந்த ஹீரோ பாட்டுதாரி?
தேவதாவோ மே ஜோ சபசே படா தேவதா ஹோகா வோ ஹீரோ பாட்டுதாரி ஹோகா, யா ராட்சஸோ மே துக்க தேனே வாலோ மே ஜோ சபசே படா ராட்சஸ் ஹோகா வோ ஹீரோ பாட்டுதாரி ஹோகா.
தேவதைகளில் யார் மிகப்பெரிய தேவதையோ அவர் ஹீரோ பாட்டுதாரி ஆவாரா? அல்லது ராட்சசர்களில் துக்கம் கொடுப்பதில் எவர் மிகப்பெரிய ராட்சசனோ அவர் ஹீரோ பாட்டுதாரி ஆவாரா?
ஹீரோ பாட்டுதாரி கோன் ஹோகா ஆர் வில்லியன் கோன் ஹோகா?
ஹீரோ பாட்டுதாரி யாராவார்? எதிரி அதாவது வில்லன் பங்கு வகிப்பவர் யார்?
ஜரூர் ராம் ஓர் கிருஷ்ண தோஹி ஐசி ஹஸ்தியா பாரத் வர்ஷ் மே காயி ஹுயி ஹே ஜின்கா விசேஷ் கைண்ட் மானவிய ரூப் மே.
நிச்சயம் ராமர் மற்றும் கிருஷ்ணர் இருவர் மட்டுமே பாரதத்தில் பாடப்பட்டுள்ளனர். அவர்களின் விசேஷ புகழ் உள்ளது மனித ரூபத்தில்.
ராம் வாலி சோல் மே பிரவேஷ் கர்த்தா ஹே ஆர் சன்சார் கே அந்தர் சங்கர் கே நாம ரூப் சே பிரத்யக்ஷ ஹோதர்.
அவர் அந்த ராமரின் ஆத்மாவில் பிரவேசிக்கிறார். உலகில் சங்கரின் பெயர் ரூபத்தில் பிரத்யக்ஷமாகிறார். அவரே இந்த சிருஷ்டி ரூப நாடக மேடையின் ஹீரோ பங்கு வகிப்பவர். அந்த ராமருக்கு எதிராக ராவணன் வில்லன்
ஆவான்.
எதிர்மாறாக பங்கு
வகிப்பவன் சிவ ராம கி சோல் மே பிரவேஷ் கர்த்தா ஹே சங்கர் கே நாம ரூப் சே சன்சார் மே பிரத்யக்ஷ ஹோதா ஹே.
அந்த நிராகாரி சிவன் எப்போது ராமரின் சரீரத்தில் பிரவேசிக்கிறாரோ சங்கரின் பெயர் ரூபத்தில் உலகில் பிரத்யக்ஷம் ஆகிறாரோ
பரமாத்ம பாட்டு பஜாதா ஹே உஸ் வக்த் பரமாத்ம பாட்டு தாரி கே லியே ஹி பக்தோ நே காயா ஹே பிரபு நைன் ஹி நகோ ராஹ திகாவ்.
பரமாத்மா பங்கு வகிக்கிறாரோ அந்த பரமாத்மா பங்கிற்கே பக்தர்கள் பாடியுள்ளனர், ஹே பிரபுவே குருடர்களுக்கு
வழிகாட்டு. பக்தி கி பரம்பரா கி ஹிஸ்டரி ஹே பக்தி ஹோத்தி ஆயி ஹே துனியா நீச்சே கிர்த்தி ஆயி ஹே.
பக்தர்கள் அனைவரும் குருடர்கள். 2500 வருடங்களாக பக்தி பாரம்பரியத்தின் வரலாறு உள்ளது. பக்தி நடந்து கொண்டே வந்துள்ளது. உலகம் கீழே விழுந்து கொண்டே வந்தது.
மனுஷ்ய குருவோனே பக்தி சிகாய் பக்தி மன அந்த சத்தாயுக்த காரியம்.
மனித குருமார்கள் பக்தி கற்பித்தனர். பக்தி என்றால் குருட்டு நம்பிக்கை நிறைந்த காரியம். தேவதைகளின் பக்தி கற்பிக்கின்றனர், பகவானின் ரூபத்தை கூறுகின்றனர். அவர்களின் சுயசரிதியை பற்றி தெரியாது.
அரே ஜின்கி பக்தி கர்த்தா ஹே करते हैं उनकी बायोग्राफी को उनकी जीवन कहानी को तो जानना चाहिए।
முன்னுக்கு பின் ஏதுமில்லை, எவரின் பக்தி செய்கிறோமோ அவரின் சுயசரிதை வாழ்க்கை கதையை பற்றி தெரிந்திருக்க வேண்டுமல்லவா?
அட்ரம் பட்ரம் ந கஹி உஸ்கா ஆகா மில்தா ஹை ந கஹி பீச்சா மில்தா ஹை ஐசி ஐசி கதா கஹானியா பனாயி।
முன்னுக்கு பின் எங்கும் பொருத்தமில்லாது இப்படியெல்லாம் கதைகள் உருவாக்கிவிட்டனர்.
परमात्मा बाप जब आते हैं जो शशि रूपी रंगमंच का सबसे बड़ा देवता बनने वाली आत्मा है इस मनुष्य शक्ति पर ही होती है। साधारण मनुष्य तन के रूप में होती है।
பரமாத்ம தந்தை எப்போது வருகிறாரோ அப்போது சிருஷ்டி ரூப நாடக மேடையில் எவர் மிகப்பெரிய தேவதை ஆகக்கூடிய ஆத்மாவோ இந்த மனித சிருஷ்டியிலேயே அதுவும் இருக்கிறது, சாதாரண மனித உடல் ரூபத்தில் இருக்கிறது। கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது, சாதாரண மனித ரூபத்தில் வந்துள்ள பகவானான என்னை மூட புத்தியுள்ளவர்கள் தெரிந்து கொள்வதில்லை, என்னை அவமதிக்கிறார்கள் என।
இந்த மனுஷ சக்தி பட்டன,
இந்த மனித சிருஷ்டியில் எப்போது மிகவும் கீழ்த்தனம் ஏற்படுகிறது? எப்போது கீழ்த்தனம் ஏற்படுகிறது? சத்தியுகத்தில் ஏற்படுகிறதா மிக கீழ்த்தனம், கீழிறங்கிய நிலை?
த்ரேதா மே ஹோதா ஹை, த்வாபர் மே ஹோதா ஹை, யா கலியுக் கே அந்த மே ஜாதா சப்சே ஜாஸ்தி பதன் ஹோதா ஹை।
த்ரேதாவில் ஏற்படுகிறதா, துவாபர யுகத்தில் ஏற்படுகிறதா, அல்லது கலியுக இறுதியில் மிகவும் அதிகமான கீழ்த்தனம் ஏற்படுகிறதா?
மகா பாபியோ கி துனியா கோன்சி ஹை, கோன்சா யுக ஹை?
மகா பாவிகளின் உலகம் எது, எந்த யுகம்?
கலியுக கா அந்த்,
கலியுகத்தின் இறுதி।
சத்யுக மே தோ ஹோதா ஹி ஹை சத்ய கா யுக,
சத்தியுகத்திலும் சத்தியமான யுகமாகவே உள்ளது।
த்ரேதா மே ஹோதா ஹி ஹை ராம கா ராஜ்ய,
த்ரேதா யுகத்தில் ராமராஜ்யம் ஏற்படுகிறது, அங்கு பகவான் வர வேண்டிய அவசியமே இல்லை। சிருஷ்டியை கட்டுப்படுத்தும் தந்தையான அவர் அப்போதுதான் வருவார், எப்போது இந்த சிருஷ்டி ரூப வீட்டை சீர்படுத்த வாய்ப்பே இல்லை என்ற நிலை ஏற்படும் போது இதன் ஒவ்வொரு பகுதியும் துக்கம் நிறைந்ததாக ஆகிவிடும். ஒவ்வொரு மனித ஆத்மாவும் தன்னை உடல் மனம் பொருளால் நேரத்தால் தொடர்பினால் சம்பந்தத்தால் துக்கத்தை அனுபவிக்க தொடங்குவர். எப்போது சிருஷ்டியின் நிலை இப்படி ஆகிவிடுகிறதோ அப்போது சுப்ரீம் சோல் இந்த சிருஷ்டியில் வருகிறார். இந்த சிருஷ்டி ரூப நாடக மேடையின் ஹீரோ ஹீரோயின் உள்ளனரோ ஹீரோ மற்றும் ஹீரோயின் ரூபத்தில் பங்காற்றும் ஆத்மாக்கள் உள்ளனர், ஒவ்வொரு தர்மத்திலும் அவர்களை ஒப்புக்கொள்கின்றனர்.
முஸ்லிமானோ மே உன்கோ கேதே ஹே ஆதம் ஔர் ஹவ்வா,
ஆங்கிலேயர்களில் ஆடம் இவ் என்கின்றனர். முஸ்லிம்களில் அதம் அவ்வா என்கின்றனர். ஜைனியர்களில் அவர்களை ஆதிநாத் ஆதிநாதினி என்கின்றனர். ஹிந்துக்களில் ஆதிதேவ் ஆதிதேவி என்கின்றனர். ஹிந்துக்களில் வேறு வார்த்தையில் அவர்களின் பெயர் ராமர் கிருஷ்ணர் எனவும் அழைக்கப்படுகிறது.
ராம் கி ஆத்மா ஸ்ட்ரிக்ட் பாட் பஜானே வாலி கடோர் பாட் பஜானே வாலி பிதா கா பாட்.
ராமரின் ஆத்மா கண்டிப்பான பங்கு வகிக்கக்கூடியது, கடுமையான பங்கு வகிக்கக்கூடியது. அது தந்தையின் பங்காகும். அவர் ஞான விதை விதைக்கும் தந்தையும் ஆவார். மேலும் முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கொடுக்கும் தந்தையும் ஆவார். ஆனால் தந்தை குழந்தைகளுக்கு முன்பு முதலிலேயே பிரத்யட்சமாவதில்லை. முதலில் தாய் பிரத்யட்சமாகிறார். குழந்தைகள் முதலில் யாரை தெரிந்து கொள்கின்றனர்? தாயை தெரிந்து கொள்கின்றனர். தாயின் மென்மையான ரூபம் பிரம்மா ஆவார். பெயரே என்ன வைக்கப்பட்டுள்ளது? பிரம்மா. பிரம் என்றால் பெரிய, மா என்றால் தாய். இந்த சிருஷ்டி ரூப நாடக மேடையில் மிகப்பெரிய தாயின் பங்கு வகிக்கக்கூடிய ஆத்மா கிருஷ்ணரின் ஆத்மா, மென்மையான பங்கு வகிக்கும் ஆத்மா. தாயின் ரூபத்தில் பங்காற்றும் பிரம்மாவின் ஆத்மாவின் மூலம் புது சிருஷ்டியின் ஸ்தாபனை செய்யப்படுகிறது.
பிரம்மா துவாரா நை சஷ்டிக்கு ஸ்தாபனா
பிரம்மாவின் மூலம் புது சிருஷ்டி உருவாக்கம் பிராமண தேவதைகளின் ஸ்தாபனை. சங்கரின் மூலம் பழைய பதித்த உலகின் அழிவு. அழிவுக்கு பின் எந்த பிராமணர்களின் சிரேஷ்ட சிருஷ்டி மிஞ்சுகிறதோ அதன் பாலனை விஷ்ணுவின் மூலம் நடக்கிறது. அதாவது பிராமண தேவதைகளின் பாலனை நடக்கிறது. விஷ்ணு என்ற தனிப்பட்ட தேவதை கிடையாது. ராமர் மற்றும் கிருஷ்ணர் அவர்களின் உதவிகர சக்திகள் சீதை மற்றும் ராதை ஆவர். வேறு வார்த்தைகளில் இவர்களின் பெயர் சொல்ல போனால் சங்கர் மற்றும் பிரம்மா, மற்றும் அவர்களின் உதவிகர சக்திகள் பார்வதி மற்றும் சரஸ்வதி ஆவர். இந்த நான்கு ஆத்மாக்களின் சுபாவம் சமஸ்காரங்களின் இணைவாகும். அதை நான்கு கைகளை உடைய விஷ்ணு எனப்படுகிறது.
பரமாத்மா பாப்பு கே காரியமே துனியா கி சபசே படி மததார் பந்தி.
இந்த நான்கு கைகள் சுப்ரீம் சோல் பரமாத்மாவின் காரியத்தில் உலகத்திலேயே மிக பெரிய உதவியாளர்கள் ஆகின்றனர். உதவியாளர்களையே கைகள் எனப்படுகிறது. சொல்கிறார்கள் அல்லவா, எனது சகோதரன் இறந்து விட்டான், எனது வலது கை துண்டிக்கப்பட்டது. இது ஸ்தூல கை துண்டாகும் விஷயமா? புஜம் என்றால் சகயோகி, உதவியாளர்.
பரமாத்மா பாப் விசேஷ மததார் பண்ண வாலி சார் ஆத்மா ராம கிருஷ்ணா அவர் உன்கி சகயோகி சக்தியா?
பரமாத்ம காரியத்தில் விசேஷ உதவியாளர் ஆகும் நான்கு ஆத்மாக்கள் ராமர், கிருஷ்ணர், மேலும் அவர்களின் சகயோகினி சக்திகள்.
உனக்கே சுபாவ சம்ஸ்கார் கா ஜப கம்பினேஷன் ஹோ ஜாதா ஹை, மேல் ஹோ ஜாதா ஹை, தபஹி நயி சக்தி விஷ்ணு கி ஷுரு ஹோதி ஹை. பஹுத் சோட்டே ரூப் மே சக்தி ஷுரு ஹோதி ஹை.
அவர்களின் சுபாவ சமஸ்காரம் எப்போது இணைந்து விடுகிறதோ அப்போதே விஷ்ணுவின் புது உலகம் தொடங்குகிறது. மிகச் சிறிய ரூபத்தில் சிருஷ்டி துவங்குகிறது. இந்த ஒரு பரிவார ஒற்றுமையினாலேயே சத்தியுகம் துவங்கும். இப்படி கிடையாது, ஊதினால் போதும் கலியுகம் முடிந்துவிடும், பிறகு புது சத்தியுக உலகம் இந்த சிருஷ்டியில் வந்துவிடும்.
சுப்ரீம் சோல் பரமாத்மா பாப் ஹீரோ ஹீரோயின் கே தன் மே பிரவேஷ் கர்கே ஜ்ஞான கி ஜோ வாணி சுனாதே ஹை உஸ் வாணி கே தோ ரூப் ஹோதே ஹை.
சுப்ரீம் சோல் பரமாத்ம தந்தை ஹீரோ ஹீரோயின் அவர்களின் உடலில் பிரவேசித்து ஞான வாணி கூறுகிறார். அந்த வாணியின் இரண்டு ரூபம்
உள்ளன. முரளி,
முதலில் தாயின் ரூபத்தில் இனிமேலும் இனிமையான தாலாட்டு பாடுகிறார். அந்த தாலாட்டிற்கு சாஸ்திரத்தில் முரளி என பெயரிடப்பட்டுள்ளது. புல்லாங்குழல்.
பிரம்மா கே முகத்தை வோ மீட்சி மீட்சி தான் சுப்ரீம் சோல் சுனாதா ஹை. பிராமண பத்தியா உஸ் மீட்சி தான் கோ சுன்தே ஹை. ஏக் கான் சே சுன்தே ஹை, தூசரே கான் சே நிகால் தேதே.
பிரம்மாவின் மூலம் அந்த இனிமேலும் இனிமையான ஓசையை சுப்ரீம் சோல் கூறுகிறார். பிராமண குழந்தைகள் அந்த இனிய ஓசையை கேட்கின்றனர். ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டுவிடுகின்றனர்.
இஸ்லியே பிரம்மா கே பியார கா ஜோ உஜூரா ஹை வோ பிராமணோ கி சக்தி கே த்வாரா நஹி சுகாயா ஜா சக்தா.
எனவே பிரம்மாவின் அன்பிற்கான கைமாறு பிராமண உலகால் தீர்க்க முடியாது.
பரமாத்மா பாப் கோ பாப் கா அசலி ரூப் தாரண கர்னா படதா ஹை, கட்டோர் ரூப்.
பிறகு பரமாத்ம தந்தைக்கு தந்தையின் உண்மையான கடுமையான ரூபத்தை தாரணை செய்ய வேண்டியுள்ளது. கூறுகிறார்கள் அல்லவா, எந்த காரியம் அன்பால் முடியவில்லையோ அந்த காரியம் அடிவுதையால் முடிந்துவிடும். அந்த அடி சங்கரின் மூலம் அசுர பிராமண பிராமணர்களின் அழிவாகும். எந்த பிராமண உலகம் பிரம்மாவால் படைக்கப்பட்டதோ அதில் இரண்டு வித பிராமணர்கள் பிறக்கின்றனர்.
एक रावण कुंभकर्ण मेघनाथ जैसे पुरुषार्थहीन ब्राह्मण, दुष्ट पुरुषार्थ करने वाले।
ஒன்று ராவணர் கும்பகர்ணன் மேகநாதன் போன்ற புருஷார்த்தம் செய்யாத பயிற்சி செய்யாத பிராமணர்கள், துஷ்ட புருஷார்த்தம் செய்பவர்கள்.
और दूसरे होते हैं जिनकी संख्या बहुत थोड़ी होती है, गुरु वशिष्ठ और विश्वामित्र जैसे तीव्र पुरुषार्थी ब्राह्मण।
மற்றொரு வகையினர், அவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகும், குரு வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்ற தீவிர பயிற்சி செய்யும் பிராமணர்கள்.
தீவிர புருஷார்த்தி பிராமணன்
எவர் தீவிர புருஷார்த்தம் செய்யக்கூடிய பிராமணரோ அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றனர்.
ராம்வாலி ஆத்மா கஹோ, சங்கர் கே த்வாரா கஹோ,
ராமர் ஆத்மாவின் மூலம் என்றாலும் சரி, சங்கரின் ஆத்மாவின் மூலம் என்றாலும் சரி,
உனக்கா வர்தன் ஹோதா ஹே, ரக்ஷன் ஹோதா ஹே, வோ பரமாத்மா பாப் கி சத்ர சாயா மே பல்தே ஹே,
அவர்களின் பாலனை செய்யப்படுகிறது, பாதுகாப்பு செய்யப்படுகிறது, அவர்கள் பரமாத்ம தந்தையின் குடை நிழலில் வளர்கின்றனர்.
ஆர் ஜோ ஆதுரி பிராமணன் ஹே,
ஆனால் யார் அசுர பிராமணர்கள் உள்ளனரோ அவர்களை ஞான அம்பினால் காயப்படுத்தப்படுகிறது.
பரமாத்மா பாப் ஆக்கே கோயில் ஸ்தூல் லோஹே கே பாண சலாத்தா ஹே, ஔர் அசுரோ கே கலே காட் தேதா ஹே, ஹிம்சா கர்த்தா ஹே.
இப்படியல்ல, பரமாத்ம தந்தை வந்து ஸ்தூல இரும்பாலான அம்பு எய்துகிறார், மேலும் அசுரர்களின் கழுத்தை வெட்டுகிறார், ஹிம்சிக்கிறார்.
அரே கலியுகி மகாத்மா,
அடே இன்றைய கலியுக மகாத்மாக்களும் பிறருக்கு இம்சை செய் என கற்பிப்பதில்லை.
பரமாத்மா
அந்த மகாத்மாக்களை காட்டிலும் உயர்ந்த பரமாத்மா அவர் பிறருக்கு இம்சை செய்ய எப்படி கற்பிப்பார், அல்லது எப்படி இம்சை செய்வார்?
நிராகார பரம் பிரம்ம பரமேஸ்வர பரமாத்மா சிவஜி சே கஹா ஜாதா ஹே, வோ சங்கர் மே பிரவேஷ் கர்கே
அந்த நிராகாரி பரம்பிரம்ம பரமேஸ்வர் பரமாத்மா சிவன் என எவரை கூறப்படுகிறதோ அவர் சங்கரில் பிரவேசித்து, அதாவது ராமராத்மாவில் பிரவேசித்து,
ஹர் ஹர் பம் பம்
ஹர ஹர பம் பம் ஆட்டமிக் பாம்களை வெடிக்கும் பங்கை துவக்கி வைக்கிறார். கூறப்படுகிறதல்லவா, நேரான விரலால் நெய் வெளிவராது, விரலை வளைக்க வேண்டியுள்ளது என. பிறை நிலவை ராகு விழுங்குவதில்லை, ஆனால் முழு நிலவை ராகு பிடித்துக் கொள்கின்றது எனவும்
கூறுகின்றனர். போலி பாலி பன் கரகே லோரி சுனானே கா பாட்டு பஜாத்தே ஹே, தப் தக் பிராமண பக்தி சுதர்த்தி நீ, வோ பிராமணோ கி சக்தி நீ சுதர்த்தி.
அதுபோல பகவான் தந்தையும் எதுவரை கள்ளமில்லாது பங்காற்றுகிறாரோ, தாயின் வடிவில் கள்ளம் கபடமற்று தாலாட்டும் பங்காற்றுகிறாரோ, அதுவரை பிராமண குழந்தைகள் திருந்துவதில்லை. அந்த பிராமணர்களின் சிருஷ்டி திருந்துவதில்லை.
பரமாத்மா பாபுக்குமராஜ் ஜஸ்டிஸ் கா ரூப் பகடனா படத்தா ஹை, சுப்ரீம் ஜஸ்டிஸ், தூத் கா தூத் ஔர் பானி கா பானி கர்தா ஹை.
எனவே பரமாத்ம தந்தைக்கு தர்மராஜர் நீதிபதியின் ரூபத்தை நடிக்க வேண்டியதாகிறது. சுப்ரீம் நீதிபதி உள்ளது உள்ளபடி ஆக்கிவிடுகிறார். எவர் ராட்சச தன்மையுள்ளவர்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்க தொடங்குகிறார். சிரேஷ்ட புருஷார்த்தி பிராமணர்களை திருத்த தொடங்குகிறார். தனியாக எவரும் காரியம் செய்ய முடியாது.
சுப்ரீம் சோல்வி சிரேஷ்ட பிராமண பச்சோக்கே துவாரா ஹி வோ காரிய சம்பன்ன கராதே.
சுப்ரீம் சோலும் கூட சிரேஷ்ட புருஷார்த்தி பிராமண குழந்தைகள் மூலமே அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். எந்த காரியத்தை உலகில் எந்த தர்ம குருவும் கூட செய்ய முடியவில்லை. இப்ராஹிம் புத்தர் கிரைஸ்ட் குருநானக் விவேகானந்தரும் கூட செய்ய முடியவில்லை. கலியுகுலகை நேராக்கி மாற்றி சத்தியுக புது உலகை ஸ்தாபனை செய்வது, இது ஒரு பரமாத்ம தந்தையை தவிர வேறு எந்த மனிதராலும் இயலும் காரியமல்ல.
பரமாத்மா பாப் கே லியே பக்தோனே காயா ஹை
அந்த பரமாத்ம தந்தைக்காக பக்தர்கள் பாடியுள்ளனர், பல பிறவிகளாக பாடியுள்ளனர். ஹே பிரபுவே, நாங்கள் கண்கள் இழந்து விட்டோம், குருடர்களாகி விட்டோம், இந்த உலகில் அலைந்து திரிகிறோம், பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வந்து கொண்டே இருக்கிறோம். இந்த சக்கரத்திலிருந்து விடுபட முடியவில்லை. எங்களுக்கு வந்து வழிகாட்டுங்கள், அதன் மூலம் நாங்கள் உங்களின் வீட்டை வந்து சேர முடியும். அவர் மூன்றாம் கண்ணை உடையவராகி வருகிறார். அந்த மூன்றாம் கண் பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. அந்த பரமாத்ம தந்தையை இந்த கண்களால் பார்த்தால் எல்லாம் தெரிந்துவிடும் என்பதல்ல. இவர் பரமாத்மாவா அல்லது இவர் மகாத்மாவா, பாவாத்மாவா புண்ணிய ஆத்மாவா, இது இந்த கண்களால் பார்த்தால் தெரிய வருமா என்ன? இதை அறிய பரமாத்ம தந்தை தான் வந்து நமக்கு மூன்றாம் கண்ணை தருகிறார். அவர் வந்து புத்தியின் மூன்றாம் கண்ணை திறக்கிறார். புத்தியின் மூன்றாம் கண்ணை திறப்பதற்காக அவர் பல்கலைக்கழகத்தினை திறக்கிறார். அவரை ஜகத்குரு எனப்படுகிறது. எவரை? தனக்கு பட்டம் சூட்டிக்கொண்ட ஸ்ரீ ஸ்ரீ 108 சங்கரானந்தர்ஜி மகாராஜ் என சொல்லிக் கொள்கிறார் அல்லவா, அவரையா?
ஸ்ரீ ஸ்ரீ 1008 சுவாமி சச்சிதானந்த மகாராஜ் கூப்பிடுறாரு.
ஸ்ரீ ஸ்ரீ 1008 சுவாமி சச்சிதானந்தருக்கு கூறப்படுகிறதா?
உனக்கு சாரா ஜெகத் தூக்கியா பாரத்துக்கே பி சாரே மனுஷனை மாத்தே அப்பனா குரு ஜெகத் குரு கேசே ஹோகே.
அவரை முழு உலகில் என்ன பாரதத்தில் உள்ளவர் அனைவரும் கூட தனது குரு என ஒப்புக்கொள்ளவில்லை, பிறகு எப்படி ஜெகத்குரு ஆவார்?
எக் பரமாத்மா பாபி ஹி ஹே ஜிஸ்கோ சாரி துன்யா கே லோக் சாய் காட் ஃபாதர் கே ரூப் மே சாய் அல்லாஹ் கே ரூப் மே சாய் பகவான் கே ரூப் மே ஜெகத்குரு மாத்தே.
ஒரு பரமாத்ம தந்தையை தான் முழு உலகினரும் காட்ஃபாதர் ரூபத்திலோ அல்லாவின் ரூபத்திலோ பகவானின் ரூபத்திலோ ஜெகத்குரு என ஒப்புக்கொள்கின்றனர்.
ஓ சாரே ஜெகத் கா குரு பண்ணே வாலா பரமாத்மா ஜப சக்தி பர ஆதா ஹே தோ இஸ் சக்தி கே மனுஷ்ய மாத்ர கே நயன் கோல்தா ஜரூர் ஹே.
அந்த முழு உலகின் குருவாக கூடிய பரமாத்ம தந்தை எப்போது இந்த சிருஷ்டியில் வருகிறாரோ அப்போது இந்த சிருஷ்டியின் மனிதர்களின் கண்களை அவசியம் திறக்கிறார். மூன்றாம் கண் அவசியம் திறக்கிறது. அப்போது சிலரின் கண் சிறிது திறக்கிறது, சிலருடையது முதலில் திறக்கிறது, அது வேறு விஷயம். ஒவ்வொரு தர்மத்தின் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான தேர்வு செய்யப்பட்ட ஆத்மாக்களை அவர் மாலையின் மணியாக்குகிறார். அந்த மாலை கழுத்து மணி மாலை எனப்படுகிறது.
பரமாத்மா கே கலே கா ஹார் கோயி தூல் மாலா கே மணக்கோ கி பாத் நஹி ஹே.
பரமாத்மாவின் கழுத்து மணி மாலை, இது ஸ்தூல மணி மாலையினுடைய விஷயம் அல்ல.
தூல் மணக்கோ கி பாத் நஹி ஹே வோ ஆத்மா ரூபி மணக்கி ஜிஸ் ஆத்மா கி யாதகார் ரகுதி கே மத்யமே பிந்தி லகாயி ஜாதி ஹே.
இது ஸ்தூல மணிகளின் விஷயமல்ல, அது ஆத்மாவின் விஷயமாகும். அந்த ஆத்மாவின் நினைவார்த்தமாக புருவத்துக்கு மத்தியில் பொட்டு வைக்கப்படுகிறது. ஸ்டார் வைக்கப்படுகிறது. அதாவது ஆத்மா நட்சத்திர ரூபமாகும். அந்த ஆத்மா புருவத்துக்கு மத்தியில் அமர்ந்துள்ளது. திலகமிட வேண்டிய அவசியம் இல்லை. பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் குருட்டு நம்பிக்கையினுடைய ஆதாரத்தில் அந்த பழக்கத்தை உருவாக்கிவிட்டனர். திலகமிடுவது என்பது திலகமிடுவது என்பதில்லை, ஆனால் ஆத்மீக ஸ்திதியில் நிலைக்கும் விஷயமாகும். ஆத்மீக நிலையில் நிலைப்பது இந்த ஞானத்தை பரம்பிதா பரமாத்ம தந்தையை தவிர வேற எவராலும் கொடுக்க முடியாது. ஏனெனில் ஆத்மாவை பற்றிய ஞானம் எவருக்குள்ளும் இல்லை, இப்போதும் இல்லை. கீதையில் எழுதிவிட்டார்கள் ஆத்மா அணுரூபம் என்று, அணுவிலும் அணுவான ரூபம் என்று. ஜோதிமயமானது
ஆத்மா
வேறொரு சாஸ்திரத்தில் எழுதிவிட்டனர் ஆத்மா கட்டை விரலை போன்ற ரூபமுடையது. எனவே மனிதர்களால் தீர்வு செய்ய முடியவில்லை ஆத்மாவின் உண்மையான ரூபம் என்ன என்று.
பரமாத்மா பாபாக்கே பதாதே ஹே கி ஆத்மா கா அசலி ரூப ஹே.
பரமாத்ம தந்தை வந்து கூறுகிறார், ஆத்மாவின் உண்மையான ரூபம் நட்சத்திரத்தை போன்றது. அந்த நட்சத்திரத்தின் ஒளி இந்த கண்களின் மூலமாக வெளிப்படுகிறது. அந்த நட்சத்திர ரூப ஆத்மா எப்போது இந்த சரீரத்தை விட்டு விடுகிறதோ அப்போது கண்கள் பொத்தானை போன்று ஆகிவிடுகிறது. கண்கள் பிரகாசம் இழந்து விடுகின்றன. அந்த கண்களில் தெரியக்கூடிய பிரகாசம் ஒளி எங்கிருந்து வந்தது? பிணத்தில் பிரகாசம் இருக்கிறதா
என்ன?
பிணத்தின் கண்களில் பிரகாசம் ஏன் இருப்பதில்லை? ஏனெனில் புருவத்துக்கு மத்தியில் ஸ்டார் ரூப ஆத்மா அமர்ந்திருந்தது, அது வெளியேறிவிட்டது. அந்த நட்சத்திரத்தில் மனம் புத்தி என்பது அடங்கியுள்ளது. மனம், மனதின் வேலை மனன சிந்தனை செய்வது. புத்தியின் வேலை தீர்மானிப்பது. அந்த நட்சத்திரத்தில் ஆத்மாவில் இந்த இரு சக்திகளும்
அடங்கியுள்ளன.
இந்த மனம் புத்தி ரூப ஆத்மாவில் அநேக ஜென்மத்தினுடைய சமஸ்காரம் அடங்கியுள்ளது. நல்ல கெட்ட காரியங்களின் சமஸ்காரம். எனவே மனம், புத்தி, சமஸ்காரம் இந்த மூன்று சக்திகளின் இணைந்த ரூபமே ஆத்மா எனப்படுகிறது. பிந்து பிந்து ஆத்மாக்கள், அந்த பிந்து அதாவது ஒளிப்புள்ளி ஆத்மாக்களின் தந்தை பரம்பிதா பரமாத்மா சிவன். எனவே எப்போது ருத்ர யஜ்யம் செய்கிறார்களோ அப்போது சிறு சிறு சாலிகிராம்களை உருவாக்குகிறார்கள், லட்சக்கணக்கில்.
பரமாத்மா பாப் கி யாத்கார்,
ஒரு மிகப்பெரிய சிவலிங்கத்தை உருவாக்குகிறார்கள், அது பரமாத்ம தந்தையின் நினைவார்த்தமாகும்.
சுப்ரீம் சோல் கி யாத்கார்,
சுப்ரீம் தந்தையின் நினைவார்த்தம்.
சுப்ரீம் சோல் இத்தனா படா லிங்க ஹோதா
ஹை, இப்படி கிடையாது. அந்த சுப்ரீம் சோல் இவ்வளவு மிகப்பெரிய லிங்கம் போன்று இருக்கிறார். அவரும் ஜோதி பிந்து
தான்.
அவரும் ஜோதி பிந்து தான், ஆத்மாக்களாகிய நாமும் ஜோதி பிந்து தான். ஆனால் என்ன வித்தியாசம்? அவர் ஜென்ம மரண சக்கரத்தில் வருவதில்லை. கர்ப்பத்தால் ஜென்மம் எடுப்பதில்லை. ஆனால் ஆத்மாக்களாகிய நாம் கர்ப்பத்தால் ஜென்மம் எடுக்கிறோம், ஜென்ம மரண சக்கரத்தில் வருகிறோம். ஆத்மாக்களாகிய நாம் எப்போது இந்த சிருஷ்டியில் வருகிறோமோ அதன் பிறகு திரும்ப போகும் வழியை மறந்து விடுகிறோம்.
பரமாத்மா சிவ ஜப் தக் இஸ் சிருஷ்டி பர் நா ஆயே தப் தக் கோய் பி மனுஷ்ய ஆத்மா பாப் தக் நஹி ஜா சக்தி.
அந்த சுப்ரீம் சோல் சிவன் எதுவரை இந்த சிருஷ்டியில் வரவில்லையோ அதுவரை எந்த மனித ஆத்மாவும் திரும்பி போக முடிவதில்லை.
எனவேதான்
உலகின் மக்கள் தொகை பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒருபோதும் முதலிருந்த மக்கள் தொகையை காட்டிலும் அடுத்த முறை குறைவதே கிடையாது, பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. புது புது ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த சிருஷ்டியினுடைய இந்த வலையில் ஜென்ம மரண சக்கரத்தில் ஜென்மம் எடுத்துக்கொண்டே
இருக்கின்றன.
அந்த ஆத்மாக்களுக்கு அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழியே கிடைப்பதில்லை. துக்கம் அடைந்து கொண்டே இருக்கின்றன. துக்கம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவு அதிகம் மக்கள் தொகை பெருகுமோ அவ்வளவு அதிகமாக அசாந்தியும் பெருகும். எப்பொழுது அதிக அசாந்தி ஏற்படுகிறதோ அப்போது அந்த ஆத்மாக்களின் தந்தையானவர் இந்த மனித சிருஷ்டியினுடைய விதை ராமருக்குள் பிரவேசம் செய்கிறார். இதற்காக கீதை சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது, நான் ஞான விதை விதைக்கக்கூடிய தந்தையாக இருக்கிறேன், பிதா. அவரை கீதையில் சூரியன் என்றும் கூறப்பட்டுள்ளது. கூறப்பட்டுள்ளது, பகவான் எப்போது இந்த சிருஷ்டியில் வந்து ஞானம் கொடுத்தாரோ முதன் முதலில் சூரியனுக்கு கொடுத்தார். ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரன், அதாவது ராமர் ஆத்மா ஞான சூரியனின் பங்கை வகிக்கிறது. மேலும் கிருஷ்ணர் சந்திரன் ஆத்மா சந்திரனின் பாட்டை வகிக்கிறது.
பிரம்மா மன படி மாக்கு ரூப் பியார் பாட்டு பஜாத்தி.
பிரம்மா என்றால் பெரிய தாய், தாயின் ரூபத்தில் அன்பை கொடுக்கக்கூடிய பங்கை வகிக்கிறார். எப்பொழுதிருந்து பங்காற்றுகிறார்?
கலியுகே அந்தமே ஜப கிரைஸ்ட் கே ஜன்ம கோ 3000 வர்ஷ பூரே ஹோனே ஜாதே ஹே உஸ்ஸே குச் சமய பஹலே.
கலியுகத்தின் இறுதியில் கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு சிறிது சமயத்திற்கு முன்னிலிருந்து, அதாவது 1936
சுப்ரீம் சோல் ஜோ ஹே வோ சக்தி பர் ஆகர் கே பிரவேஷ் கர்த்தா ஹே ஆர் கிருஷ்ண கி சோல் கே த்வாரா பிரம்மா கே ரூப் மே பிரத்யக்ஷ ஹோதா ஹே.
அந்த சுப்ரீம் சோல் சிவன் இந்த சிருஷ்டியில் வந்து பிரவேசிக்கிறார். மேலும் கிருஷ்ணர் ஆத்மாவின் மூலம் பிரம்மாவின் ரூபத்தில் பிரத்யக்ஷமாகிறார். எவரெல்லாம் கண்ணில்லாத பக்தர்களோ குருடர்களோ அவர்களின் கண்களை திறக்கிறார். 3rd கண்ணை திறக்கிறார். எவரெல்லாம் குருடர்களோ அவர்கள் உள்ளார்ந்து அனுபவம் செய்கிறார்கள், நமக்கு 3rd கண் இப்போது கிடைத்துவிட்டது
என்று.
அடைய வேண்டியதை அடைந்துவிட்டோம், இந்த மனித வாழ்க்கையின் முக்கிய உத்தேசம் நமக்கு கிடைத்துவிட்டது. நமது கண்கள் திறக்கின்றன என அனுபவம் செய்கின்றனர். கண்களும் 2 விதமாக திறக்கிறது. ஒன்று, மனிதன் எப்போது காலையில் விழிக்கிறானோ அப்போது சோம்பேறித்தனத்தோடு
இருக்கிறான்.
பாதி தூக்கம் தெளிந்து பாதி தூக்கத்தில் இருக்கிறான்.
के द्वारा जो ज्ञान सुनाया जाता है वो भी ऐसे ही है।
பிரம்மாவின் மூலியமாய் எந்த ஞானம் சொல்லப்படுகிறதோ அதுவும் இதே போலதான்.
ஜெய்சி பச்சோ கோ மா பாத் படாத்தி ஹே ஏபிசிடி சிகாத்தி ஹே தோ கோய் சம்பூர்ண படாய் நீ ஹோ ஜாதி.
எப்படி தாய் குழந்தைக்கு பாடம் கற்பிக்கிறாரோ ஏபிசிடி கற்பிக்கிறாரோ அது சம்பூர்ண அதாவது முழுமையான படிப்பாகி விடுவதில்லை.
जैसे बच्चों को माँ पाठ पढ़ाती है एबीसीडी सिखाती है तो वो कोई संपूर्ण पढ़ाई नहीं हो जाती.
எப்படி தாய் குழந்தைக்கு பாடம் கற்பிக்கிறாரோ ஏபிசிடி கற்பிக்கிறாரோ அது சம்பூர்ண அதாவது முழுமையான படிப்பாகி விடுவதில்லை.
उसे बेसिक नॉलेज कहा जाता
है. அதை பேசிக் படிப்பு எனப்படுகிறது அடிப்படை ஞானம் எனப்படுகிறது.
बच्चा जब बड़ा होता है समझदार होता है तो माँ की पढ़ाई से उसकी पूर्ति नहीं होती.
குழந்தை எப்போது பெரியதாகி விடுகிறதோ புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை அடைந்து விடுகிறதோ அப்போது தாயின் படிப்பினால் படிப்பு முழுமை அடைவதில்லை.
उसको बड़ी यूनिवर्सिटी कॉलेज में भेजा जाता है.
அந்த குழந்தை பெரிய யூனிவர்சிட்டி காலேஜில் அனுப்பப்படுகிறது.
ऐसे ही परमात्मा बाप भी आकर के जगत गुरु बनकर के बड़े से बड़ी यूनिवर्सिटी संसार में खोलता है.
அதுபோலவே பரமாத்மா தந்தையும் வந்து ஜெகத் குருவாக பெரியதிலும் பெரிய யூனிவர்சிட்டியை திறக்கிறார்.
इसलिए खोलता है. कोई लक्ष्य तो होगा.
ஏன் திறக்கிறார்? ஏதாவது லட்சியம் குறிக்கோள் இருக்கும் அல்லவா?
मनुष्यों के द्वारा जो बनाई हुई यूनिवर्सिटीज हैं विश्वविद्यालय हैं उनमें डॉक्टर बनाए जाते हैं मास्टर बनाए जाते हैं वकील बनाए जाते हैं इंजीनियर बनाए जाते हैं.
மனிதர்களால் திறக்கப்படும் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் டாக்டர் ஆக்கப்படுகிறார்கள் மாஸ்டர் ஆக்கப்படுகிறார்கள் இன்ஜினியர் வக்கீலாக ஆக்கப்படுகிறார்கள்.
ये लक्ष्य दिया जाता है पढ़ाई पढ़ने वालों को.
படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த லட்சியம் கொடுக்கப்படுகிறது.
भगवान आता है तो कौन सा लक्ष्य देता है?
भगवान வருகிறார் அவர் என்ன லட்சியத்தை கொடுக்கிறார்?
वो दुनिया का बड़े से बड़ा वह लक्ष्य देता है जो दुनिया का कोई भी गुरु वो पढ़ाई नहीं पढ़ा सका.
அவர் உலகின் மிகப்பெரியதிலும் பெரிய அந்த லட்சியத்தை கொடுக்கிறார். அந்த படிப்பை உலகின் எந்த குருவும் படிப்பிக்க முடியவில்லை.
दुनिया के किसी मनुष्य मात्र ने मनुष्य को देवता नहीं बना पाया.
உலகத்தின் எந்த மனிதராலும் எந்த மனிதரையும் தேவதையாக்க முடியவில்லை.
கீதாமே ஜோ ஞான ஹே மனுஷ்யோகி த்வாரா லிக்கி ஹுயி கீதா ஹே உஸ்மே பி வோ லக்ஷ்ய தியா ஹுவா ஹே.
கீதையில் அந்த ஞானம் இருக்கிறது. மனிதர்களால் எழுதப்பட்ட கீதையிலும் அந்த லட்சியம் கொடுக்கப்பட்டுள்ளது.
கி பகவான் நே நர அர்ஜுன் கோ ஐசா ஞான தியா ஜோ நர அர்ஜுன் நரசே நாராயண பனா.
பகவான் நர அர்ஜுனனுக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை அளித்தார். அதன் மூலம் நரன் அர்ஜுனன் நாராயணன் ஆகிறார்.
நாரி திரௌபதி லக்ஷ்மி பலி.
நாரி திரௌபதி லக்ஷ்மி ஆகிறார்.
நரசே நாராயண நாரி சே லக்ஷ்மி பனானே கா ஞான் பரமாத்மா பாப் கி சிவாய் கோய் தேஹி நஹி சக்தா.
இந்த நரனிலிருந்து நாராயணன் நாரியிலிருந்து லட்சுமி ஆகும் ஞானத்தை பரமாத்ம தந்தையை தவிர வேறு எவராலும் கொடுக்க முடியாது.
பகவான் கி நாலேஜ் கா நாம் ஹே ராஜ யோக சஹஜ ராஜ யோக.
அந்த பகவானின் ஞானத்தின் பெயர் ராஜயோகம் ஆகும். சகஜ ராஜயோகம்.
தீசரியா குல்தி ஹே ஆத்மா அப்போ ராஜயோகி கா அனுபவம் கர்த்தி.
மூன்றாம் கண் திறக்கிறது. மேலும் மனித ஆத்மாக்கள் தன்னை ராஜயோகி என அனுபவம் செய்கிறார்கள்.
வோ யோக கியா ஹே ஜிஸ்மே யே ராஜ பரா ஹுவா ஹே.
அந்த யோகம் என்ன? அதில் இப்படிப்பட்ட ரகசியம் அடங்கியுள்ளது.
ஆத்மா கி உன்னதி கா.
ஆத்மாவின் முன்னேற்றத்திற்கான ரகசியம் அடங்கியுள்ளது.
मनुष्य आत्माएं जो देवताएं थी वो नीचे गिरते गिरते कैसे आसुर बन गई।
மனித ஆத்மாக்கள் தேவதைகளாக இருந்தவர்கள் அவர்கள் கீழே விழ விழ எப்படி அசுரர்கள் ஆகிவிட்டனர்?
அசுரி ஆத்மா பாப ஆத்மாவுக்கு விஞ்ஞானத்தை சூக்கே ஆதார் பர் கேசு தேவாத்மா பனாயா ஜாத்தா ஓய்சே ராஜயோகத்தை சீக்கா ஜாத்தா।
அசுர ஆத்மாக்கள் பாவ ஆத்மாக்களை திவ்ய ஞான கண்ணின் ஆதாரத்தில் எப்படி தேவ ஆத்மாவாக ஆக்கப்படுகிறது அதை இந்த ராஜயோகத்தின் மூலம் கற்கலாம். இதன் பெயர் சகஜ ராஜயோகம் ஆகும். பெயரோ சகஜ ராஜயோகம்தான்.
அர்ஜுன்
ஆனால் அர்ஜுனனை போன்ற புருஷார்த்திகள் சிறுசமயம் இவ்வாறு அனுபவம் செய்கிறார்கள்,
என்னால்
இந்த ஞானத்தின் பிரகாசத்தை சகிக்க முடியாது என.
கீதா ஹஜாரோ சூரியோ தீக்ஷண ரோசனி வாலா ஜான ஹை।
எனவே கீதையில் எழுதப்பட்டுள்ளது, ஆயிரம் சூரியனை காட்டிலும் அதிக பிரகாசமுடையது இந்த ஞானம். ஆனால் அப்படி அல்ல,
பரமாத்மா பாபுக்கு பேச்சான சமஜ்கலன் சலத்த।
இதன் தீவிரத்தன்மை, இதன் தாக்கம் அந்த ஆத்மாக்களுக்கு அனுபவமாகிறது எவர் பரமாத்ம தந்தையை அறிந்தும் அவரால் கூறப்பட்ட வழியை புரிந்து கொண்டும் எதிர்மாறாக நடந்து கொள்கின்றனரோ அவர்களுக்கு। பரமாத்ம தந்தை சிரேஷ்டமான வழியை கொடுக்கக்கூடியவர், அந்த சிரேஷ்டமான வழியை துறந்து மனிதர்கள் வழிபடி நடக்கிறார்கள் அல்லது தன் மன வழிபடி
நடக்கிறார்கள்,
அப்போது அந்த ஞானமும் கூட அவர்களுக்கு மிகவும் தீவிரமானதாக தென்படுகிறது। கூறுகிறார்கள், ஞானத்திற்கு வருவதற்கு முன்னால் எங்களின் நிலை மிகவும் நன்றாக இருந்தது, எப்போதிருந்து ஞானத்தில் இருக்க தொடங்கினோமோ அப்போதிருந்து எங்களின் நிலை கெட்டுக்கொண்டே போகிறது, எப்போதிருந்து அட்வான்ஸில் வந்தோமோ அப்போதிருந்து நாங்கள் அப்பவித்திரமாகி கொண்டே இருக்கிறோம், எங்களின் நிலை கீழே போய்கொண்டே இருக்கிறது, அல்லது பேசிக் ஞானத்தில் நாங்கள் மிகவும் நன்றாக இருந்தோம், இந்த அட்வான்ஸ் ஞானத்தில் நாங்கள் கீழே விழுந்து கொண்டே இருக்கிறோம் என்று கூறுகின்றனர். காரணம் என்ன? தங்களுக்குள் பார்ப்பதில்லை, நாம் என்ன தவறு செய்தோம்
என்று।
மூன்றாம் கண்ணை கொடுக்கக்கூடியவர் திவ்ய கண்ணை கொடுத்து விட்டார், ஞானத்தின் மூன்றாம் கண்ணை கொடுத்து விட்டார், ஆனால் ஞானம் எங்கிருந்து வருகிறது இதை கவனிப்பதில்லை। ஞானம் ஒரு நிராகாரி பரம்பிதா பரமாத்மா சிவனிடமிருந்து கிடைக்கிறது, அஞ்ஞானம் மனித குருமார்களிடமிருந்து கிடைக்கிறது,
இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் குரு நானக் விவேகானந்த ஆதி சியாரக
துனியா ஊட்டி சரத்தி நீச்சி இந்த இப்ராஹிம் புத்தர் கிரைஸ்ட் குருநானக் விவேகானந்தரின் மூலம் அஞ்ஞானம் கிடைத்திருக்காமல் இருந்திருந்தால் உலகம் மேலே உயர்ந்திருக்குமா அல்லது கீழே விழுந்திருக்குமா?
துனியா நீச்சே கிருத்தி ஜா ரஹி ஹே ஹஜாரோ வர்ஷோ சே.
உலகம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக கீழே விழுந்து கொண்டே போகிறதா அல்லது மேலே உயர்ந்து கொண்டுள்ளதா? துக்கம் வலி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதா அல்லது குறைந்து கொண்டு போகிறதா? சுகம் சாந்தி அதிகமாகிக் கொண்டுள்ளதா அல்லது குறைந்து கொண்டே போகிறதா? என்னாகிறது, துக்கம் மற்றும் அசாந்தியின் உலகம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. மனித குருக்களின் ஞானத்தால் உலகம் கீழே விழுகிறது. துக்கம் அசாந்தி அதிகமாகிறது, இந்த உலகம் நரகமாகிறது. பரமாத்ம தந்தை வந்து எப்போது இந்த சிருஷ்டியில் ஞானம் தருகிறாரோ அப்போது மனிதர்களுக்கு உள் ஆத்மாவின் மாற்றம் ஏற்படுகிறது. மனம் புத்தியின் மாற்றம் ஏற்படுகிறது. தனக்குள் ஆத்மா அனுபவம் செய்கிறது, நாம் தேவதை தன்மை பக்கமாக போய்க் கொண்டுள்ளோம். அந்த மூன்றாம் கண்ணை திறக்கக்கூடிய தந்தை இந்த சிருஷ்டியில் வந்துள்ளார். மூன்றாம் கண்ணை திறந்து கொண்டுள்ளார்.
சர்த் துனியா காட்டாரி பச்சானோ
ஆனால் ஒரு நியமம், அந்த நியமம் இதுவாகும். உலகின் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட பாட்டுதாரி யாரோ அந்த சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான பாட்டுதாரியை, ஹீரோ பாட்டுதாரியை தெரிந்து கொண்டு அவரின் சிரேஷ்டமான வழிப்படி நடந்து கொள்.
அகர் அபூ சிரேஷ்ட மத் பர் சல்தே ரஹே தோ ஏக் நியம் பனா ஹுவா ஹை சூரிய ஜ்ஞான் கா.
ஒருவேளை இப்பொழுதும் கீழான வழிப்படி நடந்து கொண்டிருந்தால் ஈஸ்வரிய நியமம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. உலகிய வழிப்படி அஜ்ஞானியாக இருக்கக்கூடிய மனிதன் பாப கர்மம் செய்தான் என்றால் அவனுக்கு அந்த பாவத்திற்காக கர்ம பயன் என்பது ஒரு மடங்கான தண்டனை கிடைக்கும். ஆனால் பரமாத்ம தந்தையை தெரிந்து கொண்டு உலகத்திற்கு முன்னால் எங்களுக்கு பரமாத்ம தந்தை கிடைத்துவிட்டார் என ஏற்றுக்கொண்டு
ஹம் பகவானுக்கு படாய் படி
நாங்கள் பகவானின் படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு ஆனால் எதிர்மறையான காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றில் அவர்களுக்கு 100 மடங்கு பாவ பயன் என்பது கிடைக்கும். ஒருவேளை பேசிக் ஞானத்தில் இருந்தால் 100 மடங்கு பாவ பயன் கிடைக்கும். தலைகீழான காரியத்திற்கு
பேசிக் நாலேஜ் அட்வான்ஸ் நாலேஜ்
ஒருவேளை பேசிக் ஞானத்திற்கும் மேற்படியாக அட்வான்ஸ் ஞானத்துக்கு வந்துவிட்டாரெனில் பக்காவான இரட்டை ஜென்மம் எடுக்கக்கூடிய பிராமணன் ஆகிவிட்டாரெனில் ஞானத்தின் பூநூலை தாரணை செய்து கொண்டார் என்றால் பூநூலில் 3 நூல்கள் இருக்கின்றன. 3 நூல்கள் சேர்ந்து பூநூல்.
பிரம்மா கா ஜான், விஷ்ணு கா ஜான் சூத்ர,
சங்கர் கா ஜான் சூத்ர.
அந்த மூன்று நூல் என்பது பிரம்மாவின் ஞானம், விஷ்ணுவின் ஞானம் மற்றும் சங்கரின் ஞானம் என்றும் நூல்.
தீன் ஜான் சூத்ரோ கோ அப்பனே ஜீவனமே தாரண கர்னே வாலா.
இந்த மூன்று ஞான நூல்களை தனது வாழ்க்கையில் தாரணை செய்யக்கூடியவர்கள், இந்த மூன்று நூல்களை உடையவர்களை தேவதைகளை அறியக்கூடியவர்கள், புத்தி ரூப பாக்கெட்டில் பிரம்மாவின் பாட்டை இந்த சிருஷ்டி ரூப நாடக மேடையில் வகிக்கக்கூடிய ஆத்மா யார் என்ற ஞானம்,
விஷ்ணு கா பாட்டுதாரி கோன் ஹே,
விஷ்ணுவின் பாட்டுதாரி யார்,
சங்கர் கே ரூப் மே பாட்டு பஜானே வாலா வோ பாட்டுதாரி கோன் ஹே,
மேலும் சங்கரின் ரூபத்தில் பங்காற்றக்கூடிய அந்த பாட்டுதாரி ஆத்மா யார்,
பரமாத்ம ஜான் கே ஆதார் பர் ஜிஸ்கி புத்தி மே யே பாத் பக்கி ஹோ ஜாதி ஹே பேத் ஜாதி ஹே.
பரமாத்ம ஞானத்தினுடைய ஆதாரத்தில் எவரின் புத்தியில் இந்த விஷயம் உறுதியாகி விடுகிறதோ, பதிந்து விடுகிறதோ, அவர்கள் பக்காவான இரட்டை ஜென்மம் எடுத்த பிராமணர்கள். மூன்று நூல் அதாவது பூநூலை தாரணை செய்யக்கூடிய பக்காவான
பிராமணன்,
ஒருவேளை இப்படிப்பட்ட பிராமணர் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான ஞானத்தை பெற்ற பிறகும் தலைகீழான காரியத்தை, விபரீதமான காரியத்தை செய்கிறார் எனில், எப்படி ராவணனும் மிகப்பெரிய ஞானியாக
இருந்தான்,
எப்படி பிரம்மாவின் கைகளிலும் வேத சாஸ்திரங்கள் காட்டப்படுகிறதோ, ராவணனும் அவனின் கைகளிலும் வேத சாஸ்திரங்கள் காட்டப்படுகின்றன, சித்திரம் வரையப்பட்டுள்ளதெனில் அது சரித்திரத்தின் நினைவார்த்தமாகும், கை புத்தியினுடைய நினைவார்த்தமாகும், எப்படி கைகளால் பொருளை பிடித்துக் கொள்கிறோமோ அப்படியே புத்தியின் மூலியமாகவும் விஷயத்தை பிடிக்க முடியும். எனவே பிரம்மாவின் கைகளில் அதாவது இது ஸ்தூல கைகள் பற்றிய விஷயம் அல்ல, புத்தி ரூப கைகளில் அதாவது ராவணனுடைய புத்தி ரூப கைகளிலும் வேத சாஸ்திரங்கள் நிறைய
காட்டப்படுகின்றன, பிரகாண்ட வித்வான் ராவணன்,
அந்த வேத சாஸ்திரங்களை தாரணை செய்யக்கூடிய ராவணன் மற்றவர்களுக்கு ஞானத்தை சொல்லும் மிக பெரிய பண்டிதர் எனப்படும் ராவணன், பிராமணன் எனப்படுகிறான், பிரம்மாவின் குழந்தை
பிராமணன்,
ஆனால் காரியம் எப்படி செய்கிறான், என்ன காரியம் செய்கிறான், சாதுவினுடைய ரூபத்தை தாரணம் செய்து சீதைகளை அபகரிக்கிறான், சீதைகளின் பவித்திரத்தை பறித்துக் கொள்கிறான், கொடுமை செய்பவன் ஆகிறான், திருடன் கொள்ளையன்
ஆகிறான்,
இப்படிப்பட்ட பயங்கரமான பிராமணர்களுக்கு நூறு மடங்கு தண்டனை என்பது கிடையாது, ஆயிரம் மடங்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியதாகிறது, எனவே இப்படிப்பட்ட பிராமணர்களின் நிலை கீழே இறங்கிக் கொண்டே இருக்கிறது,
पता लगता है
नीले कीड़े रंगी कोंडे रखकर दे अब पौधे तेरी गिर दे
कि हम तो नीचे गिर गए
नाम कीड़े विलंद विटम ये ना तेरी वर गिर दे
हम श्रीमत जो हमें पकड़नी चाहिए वो श्रेष्ठ मत को हमने ना पकड़ करके मनुष्य गुरुओं को पकड़ लिया
எந்த ஸ்ரீமத்தை நாம் பிடிக்க வேண்டியுமோ அந்த சிரேஷ்டமான வழியை பிடிக்காது மனித வழியை பிடித்துக் கொண்டோம் என்பது தெரிகிறது அல்லது தன் மன வழிப்படி நடந்து கொண்டோம் எனவே பகவான் தந்தை வந்து ஒரு மிகச்சிறந்த ஸ்லோகனை கொடுக்கிறார் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு
लिख करके जरूर टांगना चाहिए श्रीमत से सदगति और मनुष्य मत से दुर्गति
இந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்லோகன் ஒவ்வொரு ஸ்கூல் அதாவது ஒவ்வொரு கீதா பாடசாலையிலும் மதுவனத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இடத்திலுமே எழுதி தொங்கவிட வேண்டும் அதாவது ஸ்ரீமத்தின் மூலியமாக சத்கதி மனித வழியின் மூலியமாக துர்கதி ஏற்படும் மனித வழியின் மூலியமாக மனது புத்தி ரூப ஆத்மாவிற்கே துர்கதி ஏற்படுகிறது சரீரம் துர்கதி அடைகிறது என்ற விஷயம் அல்ல
மன புத்தி ஐசி பன் ஜாதி ஹே உல்டே ஹி கர்ம கரேங்கே
மனம் புத்தி அதுபோல் ஆகிவிடுகிறது தலைகீழான காரியம்தான் செய்வார்கள்
आचरण कराने वाले महावाक्य हैं उनको उल्टा पुल्टा करके ऐसा तोड़ मरोड़ करके पेश करेंगे कि जो अच्छा पुरुषार्थी होगा वो भी नीचे गिरने लगे
परमात्मा தந்தையினுடைய சிரேஷ்டமான மகாவாக்கியத்தை அப்படி தலைகீழாக உடைத்து மாற்றி சொல்வார்கள் சிரேஷ்ட புருஷார்த்தம் செய்யக்கூடிய பிராமணர்களும் கீழே விழுந்து விடுவார்கள் நல்ல சங்கத்தோடு இருக்க வேண்டும் தீய சங்கத்தை விட்டுவிட வேண்டும்
ஸ்ரீமத் மனமத்துக்கு மிக்ஸ் கரனே வாலோ கா சங் கரனே சே பஹுத் சாவதான் ரஹனா சாஹியே
இப்படியாக ஸ்ரீமத்தில் தனது மன வழியை கலந்து சொல்லக்கூடிய ஆத்மாக்களிடமிருந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்
தீசரா நேத்திர பாப்னே ஹமே தியா ஜரூர் ஹே
நமக்கு தந்தை மூன்றாம் கண்ணை நிச்சயம் கொடுத்துள்ளார்
லேக்கின் அகர் உஸ் தீசரே நேத்ர பர் ஹம்னே சஸ்மா கடா லியா ரங் பிரங்கா யா காலா சஸ்மா கடா லியா தோ துனியா கேசி திகாயி படேகி
ஆனால் அந்த மூன்றாம் கண்ணின் மீது நாம் பல வண்ண கண்ணாடியை அணிந்து கொண்டால் அல்லது கருப்பு கண்ணாடியை அணிந்து கொண்டால் உலகம் எப்படி தெரியும்
उज्ज्वल दिखाई पड़ेगी साफ दिखाई पड़ेगी या काली ही काली नजर आएगी
உலகம் தெளிவானதாக சுத்தமாக வெளிச்சமாக தெரியுமா அல்லது கருப்பாக தெரியுமா
और श्रीमत उसमें भेद नहीं किया परमत पर चल पड़े मनुष्य मत पर चल पड़े तो दुनिया में दूसरों के अवगुण ही अवगुण नजर आएंगे
ஒருவேளை மனித வழி ஸ்ரீமத் இதை வேறுபடுத்தி பார்க்கவில்லை எனில் பரவழிப்படி நடக்கத் தொடங்கினால் மனித வழிப்படி நடக்கத் தொடங்கினால் உலகில் பிறரின் கெட்ட குணமே தெரியவரும் அவகுணமே பார்க்க வரும் அவகுணத்தை பார்க்க பார்க்க நமது ஆத்மாவிலும் அவகுணம் நிறைந்துவிடும் மற்றவர்களை அவதூறாக பேசும் பழக்கம் நமக்கு ஏற்பட்டுவிடும்
பரமாத்மா பாப் गुणें बताते हैं, दूसरों के गुण देखो, अपने गुण देखो।
பரமாத்ம தந்தை நமக்கு கூறுகிறார், மற்றவர்களின் நல்ல குணங்களை பார், தனது நல்ல குணங்களை பார். மற்றவர்களின் அவகுணங்களை பார்க்காதே, தனது அவகுணத்தையும் பார்க்காதே. அவகுணங்களை பார்க்கும் கணக்கு வழக்கை மூடிவிடு, அந்த புத்தகத்தையே மூடிவிடு. தனது குணங்களையும் மேலும் அதிகப்படுத்துங்கள், மற்றவர்களின் குணத்தையும் பார்த்து அந்த ஆத்மாவை முன்னேற்றுங்கள். அவகுணங்களை விட்டுக்கொண்டே இரு. இப்படிப்பட்ட சிரேஷ்டமான படிப்பை படிப்பிக்கக்கூடியவர் ஸ்லோகன், அதாவது சாதாரணமான ஸ்லோகன்களை நமக்கு கற்பிக்கிறார். கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை நினைக்காதே. பேசிக் ஞானத்திலேயே இந்த சாதாரணமான லேசான ஸ்லோகன்களை நமக்கு பழக்கப்படுத்திவிட்டார்.
அகர் அட்வான்ஸ் மே ஆகர் கே பி ஜோ அட்வான்ஸ் பிராமண கஹே ஜாதே ஹே வோ ஸ்ரீமத் கே பர்கிலாஃப் உல்டி சலன் சல்தே ஹே மனுஷ்யோ கி மத் கோ தாரண கர் லேதே ஹே.
அட்வான்ஸ் ஞானத்துக்கு வந்த பிறகும், அட்வான்ஸ் ஞானத்தை கேட்ட பிறகும் ஸ்ரீமத்துக்கு விபரீதமான நடவடிக்கைகள் நடக்கிறார்கள், மனித வழியை பின்பற்றுகிறார்கள் எனில் அவர்கள் கீழே விழாது மேலே உயர்வார்களா என்ன? மூன்றாவது கண் கிடைத்துள்ளது, அந்த மூன்றாவது கண் திவ்ய கண்ணை, அதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? பரமாத்ம தந்தையால் கொடுக்கப்பட்டுள்ள மூன்றாம் கண்ணாகும். அந்த ஞான கண்ணை எந்த மனிதராலும் கொடுக்க முடியாது. நான்கு யுகங்களின் இந்த சக்கரத்தில் ஒரு முறை மட்டுமே வந்து இந்த ஞான கண்ணை கொடுக்கிறார். சத்தியுகத்திலோ, திரேதா யுகத்திலோ, துவாபர யுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ ஒருபோதும் இந்த ஞானம் கிடைக்கவில்லை, கிடைக்கவும் செய்யாது. எனவே இப்படிப்பட்ட உயர்வான ஞானத்திற்கு எவ்வளவு மதிப்பளிக்க வேண்டும்? ஞானக்கண் கிடைத்துள்ளது, எவருக்காவது ரத்தினம், முத்து, வைரம், வைடூரியம் இவை கிடைத்த பிறகு அதை வீசி எறிந்து விட்டாரெனில், ரத்தினங்களை வீசி எறிந்து அதற்கு பதிலாக கண்ணாடி துண்டுகளை எடுத்து வைத்துக் கொண்டால் அவனுடைய கைகள் காயப்படாமல் இருக்குமா என்ன? அவனுடைய புத்திரூப கை சல்லடை போல ஒட்டையாகாதா
என்ன?
இப்போது பாட்டு பாடக்கூடிய சமயம் கிடையாது. குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே என ரெக்கார்ட் பாட்டை கேட்டுக்கொண்டு நினைவு செய்ய உட்காருவது, இப்போது அந்த சமயம் கிடையாது.
பகவான் பாப் தோ ஆதே ஹி கேதே ஹே யே துனியா விநாஷ் ஹோனே வாலி ஹே.
பகவான் தந்தை வந்தவுடனேயே கூறுகிறார், இந்த உலகம் விநாசமாக போகிறது என. மகாபாரமான மகாபாரத உள்நாட்டு கலவரம் என்பது எதிரில் நின்று கொண்டிருக்கிறது என்கிறார். மகாபாரமான மகாபாரத விநாசம், இந்த மிகப்பெரிய விநாசம் அழிவு என்பது உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டுள்ளது. அர்ஜுனனுக்கு கீதையில் சொல்லப்பட்டதாக உள்ளது, ஹே அர்ஜுனா, இவர்கள் அனைவரும் இறந்து விழுந்துள்ளனர். நீ நினைக்கிறாய் இவர் என் பாட்டன், சித்தப்பா, மாமா, தாய், தந்தை என இவர்கள் அனைவரும் ஏமாற்றக்கூடியவர்கள், அனைவரும் ஏமாற்றம் கொடுக்கக்கூடியவர்கள்
தான்.
மிக விரைவில் அப்படிப்பட்ட சமயம் இந்த உலகில் வரப்போகிறது. அச்சமயம் முழு உலகமும் கூறும் ஒரு தந்தை மட்டுமே சத்தியமானவர்
என.
காட்ஃபாதர் மட்டுமே சத்தியமானவர், மற்ற முழு உலகமும் பொய்யானது என கூறுவர். அனைவரின் மீதும் வைராக்கியம் வந்துவிடும். என்னுடையவர் ஒரு தந்தையை தவிர முழு உலகமும் என்ன கூறும்? என்னுடையவர் ஒரு தந்தையை தவிர வேறு எவரும் கிடையாது. இன்றிலிருந்து 800-900 ஆண்டுகளுக்கு முன் மீரா பாட்டு பாடியிருந்தார். என்ன பாட்டு பாடினார்? என்னுடையவர் கிரிதர் கோபாலர் மட்டுமே, வேறு எவரும் கிடையாது என. ஆனால் அந்த மீராவுக்கு அந்த கிரிதர் கோபாலர் கிடைக்கவில்லை. ஏனெனில் உலகம் கீழே விழுந்து கொண்டேதான் போனது. அந்த மீராவின் ஆத்மா இந்த சிருஷ்டியில் இப்பொழுதும் இருக்கிறது.
ராம் கி சோல் கஹோ, கிருஷ்ண கி சோல் கஹோ, கபீர்தாஸ் கி சோல் கஹோ, காளிதாஸ் கி சோல் கஹோ, விக்ரமாதித்ய கி சோல் கஹோ, சபி ஆத்மாய் சத்ய ரூபி ரங்கமஞ்ச் பர் மௌஜூத் ஹை.
ராமர் ஆத்மா, கிருஷ்ணர் ஆத்மா, கபீர்தாசரின் ஆத்மா, காளிதாசரின் ஆத்மா, விக்ரமாதித்யரின் ஆத்மா என்றாலும் சரி, அனைத்து ஆத்மாக்களும் இந்த சிருஷ்டியில் இங்குதான் உள்ளனர்.
தர்ம கிரந்தோமே லிகா ஹுவா ஹை கி ஹமாரே ஹமாரே பைகம்பர் ஜோ ஹை வோ கயாமத் கே சமயே மே பிரத்யக்ஷ் ஹோங்கே.
பிற தர்மங்களைச் சேர்ந்த தர்ம நூல்களில் எழுதப்பட்டுள்ளது, எங்களது தூதுவர்கள் விநாச சமயத்தில் பிரத்யட்சமாவார்கள்
என.
அவர் இப்ராஹிம் ஆனாலும் சரி, புத்தரானாலும் சரி, கிரைஸ்ட் ஆனாலும் சரி, குருநானக் ஆனாலும் சரி, எவ்வளவு பெரியதிலும் பெரிய கடவுளின் செய்தியை கொடுப்பவரானாலும் சரி, தர்ம ஸ்தாபனை செய்பவரானாலும் சரி, அந்த ஆத்மாக்கள் அனைவருமே இந்த சிருஷ்டி ரூப நாடக மேடையில் மிகவும் தாழ்ந்த நிலையில், கீழிறங்கிய நிலையில் இப்பொழுதும் உள்ளனர். அவர்கள் அனைவரையும் பதீத்தர்களை பாவனமாக்கக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா, பதீத பாவனர் தந்தை ஒருவர்
தான்.
அவர் முழு மனித சிருஷ்டியும் பதீத்தத்திலிருந்து பாவனமாக்குவதற்காக வந்துள்ளார்.
அவனை
இப்போதில்லையே பின் எப்போதும் கிடையாது.
ஓர் கோயில் ஜென்ம நீ ஹோகா, யே மனுஷ்ய சக்தி கா அந்திம் ஜென்ம ஹே.
வேறு எந்த ஜென்மமும் கிடையாது, இது மனித சிருஷ்டியின் இறுதி ஜென்மம் ஆகும்.
யே ஆட்டம் பம் ஜோ ஹர் ஹர் கே சாத் பம் பம் ஜுடா ஹுவா ஹோதா ஹே.
இந்த ஆட்டமிக் பாம்கள் உள்ளன, ஹரஹரன் அதனுடன் பாம் பாம் என்ற வார்த்தை இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பாம்கள் வீட்டை அலங்கரிப்பதற்காக உருவாக்கப்படவில்லை. இரண்டு உலகப் போர்கள் நடந்து முடிந்துவிட்டன, மூன்றாம் உலகப் போர் நடக்காது என்பதற்கு எந்தவித உறுதியும் கிடையாது. பகவான் வந்து கூறுகிறார் இரண்டு விதமான விஸ்வ யுத்தம் என்பது நடக்கும்.
மகாவாரி மகாபாரத கிரக யுத்தம், ஹிந்து முசல்மான் சிக்கி சாயி சப் ஆபஸ் மே பாரத் மே லடங்கே.
ஒன்று மகாபாரமான மகாபாரத உள்நாட்டுப் போர், அதில் இந்து முஸ்லிம் சீக்கியர்கள் மற்றும் கிறித்தவர்கள் அனைவரும் பாரதத்தில் உள்ளேயே சண்டையிடுவார்கள் தங்களுக்குள்.
கூன் கி நதியா பஹேங்கே, இத்தனா கடா விநாச ஓர் கிசி தேஸ் மே ஹோனா நஹீ ஹே.
இரத்த வெள்ளத்தை பாய வைப்பார்கள், இவ்வளவு மிகவும் கடுமையான கொடூரமான விநாசம் என்பது வேற எந்த இடத்திலும் நடக்காது. பயங்கரமான கொடூரமான சண்டை என்பது போர் என்பது நடக்கும்.
பாரத் ஓர் பாரத் கே ஆஸ்பாஸ் கே தேஸ் நேஸ்த நாபூத் ஹோனே லகேங்கே.
இது மூன்றாம் உலகப் போராகும், இதில் பாரதம் மற்றும் பாரதத்தினுடைய பக்கத்து அதாவது அண்டை நாடுகள் மண்ணோடு மண்ணாக தொடங்கும். ஆனால் பாரதமோ அழிவில்லாத நாடாகும், பாரதம் அழியாது. ஏனெனில் பாரதத்தில் பகவான் வருகிறார். பாரதத்தில் ஏன் வருகிறார், வெளிநாடுகளில் ஏன் வருவதில்லை? ஏதாவது காரணம் இருக்கும் அல்லவா? ஏனெனில் பாரதத்தில் தான் கன்யா மாதா ரூப பசுக்கள் அதாவது கன்யா மாதாக்களுக்கு
சீதி சாதி கவுக்கோ
அந்த கள்ளம் கபடமற்ற பசுக்களுக்கு இந்த கல்வி கற்பிக்கப்படுகிறது. எந்த கூட்டத்தோடு அதாவது கணவனோடு முன்னை கட்டப்படுகிறதோ வாழ்க்கை முழுவதும் அங்கேயே கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், தனது கடமையை செய்ய வேண்டும் என கற்பிக்கப்படுகிறது. அந்த பசுக்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த கூட்டத்தோடு அதாவது கணவனோடு கட்டுப்பட்டு பவித்திரத்தை பாலனை செய்து கொண்டு வேற்று ஆணை பற்றி எண்ணத்திலும் நினைக்காது தனது வாழ்க்கையை கழிக்கிறார்கள். இப்படிப்பட்ட பவித்திரம் தூய்மை என்பது வேற எந்த தேசத்திலும் கற்பிக்கப்படுவதில்லை. இந்த பவித்திரம் பரமாத்ம தந்தைக்கு மிகவும் பிடித்ததாகும். அவர் தந்தையே வந்து நமக்கு கற்பிக்கிறார், இந்த செய்தியை தருகிறார், இந்த பதீதமான பிரஷ்டாச்சார உலகம் என்பது அழிய போகிறது
என.
இப்போது தனது புத்தியை இங்கும் அங்கும் என நாலா பக்கத்திலும் அலைப்பாய விடுவதால் எந்த பயனும் கிடையாது.
வே देह और देह के संबंधों से अपनी बुद्धि को उपराम कर दो।
தேகம் மற்றும் தேக சம்பந்தத்திலிருந்து தனது புத்தியை அகற்றிக் கொள்ளுங்கள்,
நிகால் தூ
அகற்றிவிடுங்கள்.
ஆர் மேரா தோ ஏக சிவ பாபா தூசரா நா கோயி,
என்னுடையவர் ஒரு சிவ பாபா தான், வேறு எவரும் கிடையாது.
மேரா தோ ஏக பாப் தூசரா நா கோயி,
ஒரு பாபா தான் என்னுடையவர், வேறு யாரும் இல்லை.
இசி ஸ்திதி மே ஸ்தித் ஹோ ஜாவ்,
இந்த நிலையில் நிலைத்து விடுங்கள்.
अभी वो स्थिति किसी की बनी नहीं है.
இப்போது அந்த நிலை எவருக்கும் உருவாகி விடவில்லை.
कैसी स्थिति,
எப்படிப்பட்ட நிலை?
जो अंदर से ये आवाज आए मेरा तो एक शिव बाबा दूसरा ना कोई,
உள்ளிருந்து என்னுடையவர் ஒரு சிவ பாபாவை தவிர வேறு எவரும் இல்லை என்ற ஓசை வெளிவர வேண்டும்.
मेरा तो एक परमपिता परमात्मा, मेरे तो गिरधर गोपाल दूसरो न कोई,
என்னுடையவர் ஒரே பரமபிதா பரமாத்மா தான், என்னுடையவர் ஒரே ஒரு கிரிதர கோபாலரை தவிர வேறு யாரும் இல்லை.
घड़ी घड़ी अनिश्चय पैदा हो जाता है,
நிமிடத்திற்கு நிமிடம் அனிச்சயம் ஏற்படுகிறது.
उस परमात्मा पार्ट पर,
அந்த பரமாத்மா தந்தையின் பார்ட்டின் மீது.
निश्चय और अनिश्चय के जनमन के चक्र में आत्मा डोलती रहती है.
निश्चय अनिश्चय जन्म मरण चक्र आत्मा आड़े
अनिश्चय आता है तो दूसरों की मत पर चल पड़ते हैं.
अनिश्चय वालीपड़ी नड़क आरमिक
संगी साथियों की बातें सुनने लग पड़ते हैं.
उड़न इरुपवर्गलिन पेचे केट्क आरमिक्किरार्गल.
निश्चय बैठता है तो एक परमात्मा बाप की मत पर चलते.
निश्चय बुद्धि ஏற்பட்டால் ஒரு பரமாத்மா தந்தையின் வழிப்படி நடக்க ஆரம்பிக்கின்றனர்.
ஸ்ரீமத் से सदगति होती है और मनुष्य गुरुओं की मत पर चलने से दुर्गति होती जाती है.
ஸ்ரீமத் மூலமாக சத்கதி ஏற்படுகிறது, மனித குருமார்களின் வழி மூலமாக துர்கதி ஏற்படுகிறது.
ये जन्म जन्मांतर की शूटिंग अभी हो रही है आत्मा की.
இந்த ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கான ஷூட்டிங் ஆத்மாவில் இப்போது ஏற்படுகிறது.
அநேக ஜென்மக்கு ரெக்கார்டிங் அபி ஹோ ரஹி ஹை,
அநேக ஜென்மத்திற்கான ரெக்கார்டு என்பது இப்போது நடந்து கொண்டுள்ளது.
ராஜயோக சீக்கர் கே சாய் ஜென்ம ஜென்மாந்தர் கே ராஜா அபி பன் ஜாய் ஆர் சாயே தோ பிரஜாபத் பாலே.
ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு ஜென்ம ஜென்மாந்தரக்கான ராஜா இப்போதானாலும் சரி அல்லது பிரஜையானாலும் சரி,
அநேக ஜென்ம தாச தாசி
பண்ணி அநேக ஜென்மத்துக்காக தாச தாசி ஆனாலும் சரி,
மனுஷியோ கி மத் பர் சல்தே ரஹெங்கே தோ நீச்சே கிர்தே ரஹெங்கே பத கா விநாஷ் ஹோதா ரஹேகா.
மனித வழிப்படி நடந்து கொண்டே இருந்தால் இன்னும் கீழே விழுந்து கொண்டே இருப்பார்கள், பதவி விநாசமாகி கொண்டே இருக்கும்.
தாச தாசி பண்ணி ரஹெங்கே,
தாச தாசி ஆகி கொண்டே இருப்பார்கள்.
ஆர் பகவான் கி மத் பர் சல்தே ரஹெங்கே ஜென்ம ஜென்மாந்தர் கே ராஜா ஆர் ராணி பண்ணி ரஹெங்கே.
பகவான் வழிப்படி நடந்தால் ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கு ராஜா ராணி ஆவார்கள்.
ராஜ கரானே மே ஜென்ம லேதே ரஹெங்கே,
ராஜ குடும்பத்தில் ஜென்மம் எடுத்துக் கொண்டே இருப்பார்கள்.
துனியா கே இத்தனை படே படே ராஜாயே ஹுவே ஹை, ராஜ பரிவார் ஹுவே ஹை, உன ராஜாவோ கோ ராஜாயி கிஸ்னே சிகாயி.
உலகத்தில் எவ்வளவு பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்தார்கள், அந்த ராஜாக்களுக்கு ராஜ்யம் செய்ய யார் கத்து கொடுத்தார்கள்? எப்போது கற்றுக் கொடுத்தார்கள்? எப்போதாவது கற்பிக்கப்பட்டிருக்கும் அல்லவா? யாராவது கற்றுக் கொடுத்திருப்பார் அல்லவா? இப்போது அந்த சமயம் நடந்து கொண்டிருக்கிறது.
பரமாத்மா பாபா கருக்கே ஜென்ம ஜென்மாந்தர் கா ராஜா பச்சா பனானே கே லியே ஆயா ஹுவா.
பரமாத்மா தந்தை வந்து ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கான ராஜா குழந்தை ஆக்குவதற்காக வந்துள்ளார்.
ராஜயோக சிகாய் ரஹா ஹை உஸ் ராஜாவோ கா ராஜா பனானே வாலே கோ ஜோ மஹாராஜா பனானே வாலா ஹை ஜோ சாதாரண ரூப் மே சக்தி பர் காரி கர் ரஹா ஹை.
ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆக்கக்கூடியவர், மகாராஜா ஆக்கக்கூடியவர் சாதாரண ரூபத்தில் இந்த சிருஷ்டியில் காரியம் செய்து கொண்டு உள்ளார்.
பக்கா பக்கா பெஹச்ச जानकर अब उसको धोखा नहीं देना चाहिए।
அவரை பக்காவாக தெரிந்து கொண்டு பிறகு அவருக்கு ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது.
அப்படி அகர் பஹச்சான் கர் தோகா தேதே ரஹேங்கே.
இப்போது தெரிந்து கொண்ட பிறகும் ஏமாற்றிக் கொண்டே இருந்தோம் எனில்
முகர்த்தே ரஹேங்கே. அபு கோய் சபால்லே வாலா நஹீ.
அவரிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தால் இப்போது பாதுகாக்கக்கூடியவர் எவரும் இல்லை.
அப்னி முட்டி மே அப்னி தக்தீர் ஹே.
தன்னுடைய கையில் இப்போது தனது பாக்கியம் இருக்கிறது. வேண்டுமானால் இப்போது அந்த பாக்கியத்தை உருவாக்கலாம் அல்லது பாக்கியத்தை கெடுக்கலாம்.
ஓம் சாந்தி.